வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சேதம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
அன்பு நிறைந்த ஆண்டவரே, இதை போலத்த ஒரு நாளிலே நீர் எருசலேமை நோக்கி கழுதையிலே பவனியாய் போனீரே. அதை நாங்கள் நினைத்து உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக பாடுபடும்படியாய் எருசலேமை நோக்கி நீர் புறப்பட்டு போன அந்த வேளையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம். உம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தாழ்மை, உம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஆத்தும பாரம் எங்கள் ஒவ்வொருவர் இலையும் வளர, அது கனி தர, அநேகர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்க அளவிலே எங்களை உந்தி தள்ள எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலே குருத்தோலை ஞாயிறை ஆசரிக்கிற எல்லா சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய மனத்தாழ்மையையும் உம்முடைய ஆத்ம பாரத்தையும் இன்று நீர் ஒருமுறை கூட ஊற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நேரத்திலேயும் வீட்டை விட்டு காணாமல் போனவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் பல்வேறு வயதிலே வீட்டை விட்டு காணாமல் போன நம்முடைய பிள்ளைகள் எங்கெங்கு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகெல்லாம் ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் கிடைக்கும்படியாக நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர், கிருபை செய்திருக்கிறீர். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டு வேதனையோடு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்திற்கும் இறங்கி அந்த காணாமல் போன சகோதரன் சகோதரி எங்கே இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து சரியான நேரத்திலே பத்திரமாய் அழைத்து வர நீர் உதவி செய்திருக்கிறீர். அப்படியே பற்பதமான ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த ஸ்தாபனங்களை எந்தெந்த நோக்கத்தோடு நிறுவினீரோ அந்த நோக்கம் தொடர்ந்து அங்கே நிறைவேற கருவை தாரும். ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அர்ப்பணிப்பின் இருதயத்தை தாரும். ஆத்ம பாரத்தோடு ஊழியங்களை நிரப்ப கருவை தாரும். ஊழிய ஸ்தாபனங்களிலே ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். பிசாசின் தந்திரத்தினாலே பிளவுபட்டு கிடக்கிற இடங்களிலே நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாறாதவர், நீர் மையமே நிறைந்தவர். ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கவும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் நீரே கிருபையை தாரும். தூரமான இடங்களிலே ஆண்டவரே பிள்ளைகளை அனுப்பிவிட்டு தவிப்போடு இருக்கிற பெற்றோருக்கான ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே பிள்ளைகள் தூர இடத்திலே இருந்தாலும் பாதுகாத்துக்கொள்ளும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். செய்கிற பணிகளிலே உண்மையோடும் முத்தமத்தோடும் வேலை செய்ய நீரே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் ஆலய கட்டுமானங்களுக்காக ஜெபிக்கிறோம். கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற ஆலயங்களிலே சரியான நேரத்திலே அவை கட்டி முடிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளும். அதற்காக தங்களுடைய நேரத்தையும் பிரயாசத்தையும் கொடுக்கிற உடைய பிள்ளைகளை விசேஷமாய் நீர் பலப்படுத்துவீராக. உடைய ஞானத்தினாலே இடை கட்டுவீராக. கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு சகோதரனோடும் சகோதரியோடும் கர்த்தர் தங்கியிருந்து இந்த புதிய ஆண்டிலே புதிய வல்லமையை தாரும். மேலும் மேலும் பரிசுத்தத்திலே வளர உதவி செய்யும். அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்த, உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்த நேரே கிருபை செய்யும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேதாரட்சியர்களே, இன்று நாம் யோபு 34 அதிகாரம் 8 வசனம் முதல் 36 அதிகாரம் 33 வசனம் வரை பார்க்கப் போகிறோம். யோபுவின் நண்பர்களும் யோபுவும் பேசி முடித்தபொழுது கூட்டத்திலிருந்த எலிகு இளைஞனாயிருந்தாலும் தூய ஆவியானவரின் துணையோடு ஓரளவு நிலைமையை புரிந்து கொண்டவராக பேசினார். யோபு, நான் நீதிமான், தேவனின் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்று கூறுவதை இந்த எலிகு புரிந்து கொண்டார். தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். யோபு 34:8, அக்கிரமக்காரரோடே கூடிக்கொண்டு துன்மார்க்கரோடே திரிகிறவன் யார்? பரலோகத்திற்கு வெளியே எதிர்ப்பு தெரிவிக்கும் கூட்டத்தோடு யோபு இணைந்து கொண்டு விட்டார். தவறு செய்கிறவர்களின் கூட்டத்திலே யோபு இணைந்து விட்டார். கல்லூரிக்கு விரோதமாக அல்லது தொழிற்சாலைக்கு விரோதமாக வாசகங்களை பிடித்துக் கொண்டு வேலை நிறுத்தம் செய்யும் கூட்டத்தைப் போல யோபு செயல்படுகிறார். தேவன் செய்வது தவறு, நான் செய்வதுதான் சரி என்று முழங்குகிறார். இன்றைக்கும் பலர் அவ்விதமாகவே கூறுகிறார்கள். இங்கே யோபுவும் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவர்களோடு இணைந்து விட்டார். யோபு 34 அதிகாரம் 9 வசனம் பாருங்கள். எப்படியெனில் தேவன் மேல் பிரியம் வைக்கிறது மனுஷனுக்கு பிரயோஜனம் அல்ல என்றாரே. இது எப்படி இருக்கிறது என்றால், நான் தேவனுக்கு நல்ல சேவை செய்கிறேன், தேவன் எனக்கு பரிசு கொடுப்பார் என்று எண்ணினேன், ஆனால் அதற்கு பதிலாக சாம்பலைத்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வாறு செய்வதனாலே தேவன் என்மேல் கரிசனையோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் அந்த யோபுவின் மனநிலைமையாயிருந்தது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கிற கஷ்டமான நெருக்கமான சூழ்நிலைகளுக்கு தேவனையே குறை கூறுகிறவர்களாயிருக்கிறோம். யோபு 34:10, ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாயிருக்கிறது. இங்கே மீண்டுமாக எலிகு தேவன் தவறு செய்வதில்லை என்பதை குறித்து உறுதியாய் பேசுகிறார். பௌலப்போஸ்தலன் ரோமர் 9:14 சொல்லும் பொழுதும், ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம், தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா, சொல்லக்கூடாதே என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் தவறு செய்கிறார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள்தான் தவறு செய்கிறீர்கள். தேவன் எப்பொழுதுமே சரியான காரியத்தை தான் செய்கிறவர். நானும் நீங்களும் தான் எப்பொழுதும் தவறு செய்கிறோம். தேவன் எதை செய்தாலும் அது சரியானதே. தேவன் தாம் செய்வதற்கான விளக்கத்தை எனக்கோ உங்களுக்கோ கொடுக்க வேண்டியதில்லை. எந்த ஒரு காரியத்தை செய்கிறதற்கும் அவர் நம்மிடத்திலே அனுமதி கேட்க வேண்டியதில்லை. இன்றைக்கு பல இடங்களிலே தவறு செய்கிறவர்களும் சுயாதீனமாக வாழ அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் தேவன் தனது உலகத்தை தான் விரும்புகிறபடி நடத்த அவர்கள் விரும்புகிறதில்லை. தேவன் இந்த உலகத்தை சரியானபடியே நடத்தி வருகிறார். எது சரி என்று அவருக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை. யோபு 34:12, தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. இது நாம் ஒவ்வொருவரும் நம் இருதயத்திலே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். தவறான காரியத்தை அவர் அனுமதிக்கிறதில்லை. பழைய ஏற்பாட்டிலே எமோரியர்களை தேவன் ஏன் அப்படி அழித்தார், அது தவறு என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் தவறு செய்கிறதில்லை. அவர் எப்பொழுதுமே சரியான காரியத்தையே செய்கிறவர். அதை எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். சில ஜனக்கூட்டங்களுக்கு தேவன் 400 ஆண்டுகள் தவணையின் காலமாய் கொடுத்து, கிருபையின் காலம் கொடுத்து, மனம் திரும்புவார்களா என்று பார்த்து பின்னர்தான் அவர்களை அழித்திருக்கிறார். தேவன் எப்பொழுதுமே சரியான காரியத்தையே செய்கிறவர். மனிதன் எதை கணித்தாலும் அனுபவத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி கணக்கிடுகிறான். இந்த காரணத்தினாலேதான் மிகச் சிலரே சத்தியத்தை சென்றடைகிறோம். தேவன் சத்தியத்திலிருந்துதான் எல்லாவற்றையும் அர்த்தம் கொள்கிறவராயிருக்கிறார். அவரே சத்தியம். யோவான் 14:6 வாசிக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிலாத்து கேட்டான், சத்தியமாவது என்ன என்றான். இதை யோவான் 18:38 பார்க்கிறோம். இங்கே சத்தியம் பிலாத்துவிற்கு முன்னாலேதான் நின்று கொண்டு இருக்கிறார். இயேசுவே சத்தியம். நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு காரியத்தையும் சத்தியத்தின் அடிப்படையிலிருந்து அனுபவங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே இந்தந்த காரியங்களை நான் செய்கிறேனே, இது சரிதானே என்று சிந்திப்பது சரியான காரியம் அல்ல. சரியான காரியம் இது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதற்கு கீழ்ப்படுகிறேனா என்றுதான் சிந்திக்க வேண்டும். யோபு 34:13-14 அவசரங்கள், பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராயில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்ளுவார். இந்த வசனம் நமக்கு சொல்கிற சத்தியம் என்ன? தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். தேவன் மனுக்குலத்தை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து யோபு 34:31 பாருங்கள். நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். தேவன் உங்களை தண்டித்திருப்பார் என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பழைய வழியிலேயே நீங்கள் செல்லக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க, நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு காரியத்தை அது செய்து முடிக்கும் என்பதை அறிந்திருக்கிறபடினாலேதான் அதற்கு வழிநடத்தும் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலேயும் அவர் அனுமதிக்கிறார். யோபு 34:32 வசனம், நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் பண்ணினேனானால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்ல தகுமே. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்திருப்பீர்கள் என்றால் இந்நாட்களிலே நீங்கள் கடந்து வருகிற தண்டனையின் காலத்திற்கு காரணம் அது என்பதையும் உணர்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களை பாவத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள். யோபு 34:34-35 வசனங்கள், யோபு அறிவில்லாமல் பேசினார், அவர் வார்த்தைகள் ஞானமுள்ளவைகள் அல்லவென்று புத்தியுள்ள மனுஷர் என் பட்சமாய் பேசுவார்கள், ஞானமுள்ள மனுஷனும் எனக்கு செவி கொடுப்பான். யோபுவை பார்த்து எலிகு கூறிய வார்த்தைகளை நம்மிலே அநேகரை பார்த்தும் கூற முடியும். நம்மிலே பலர் மிக அதிகமாக பேசுகிறோம், ஆனால் நம்முடைய வார்த்தைகளிலே அறிவில்லாமலும் ஞானமில்லாமலும் இருக்கிறது. இன்றைக்கும் பெரிய பட்டங்களை பெற்ற சிலரும் கூட தங்கள் வார்த்தைகளிலே அறிவில்லாமலும் ஞானமில்லாமலும் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். ஒருவருக்கு ஒரு பட்டம் இருக்கிறது என்பதனாலே அவருக்கு அறிவும் ஞானமும் இருக்கிறது என்று கூறவே முடியாது. யோபு 34:36-37 வசனங்கள், அக்கிரமக்காரர் சொன்ன மறு உத்தரவுகளின் நிமித்தம் யோபு முற்றுமுடிய சோதிக்கப்பட வேண்டியதே என் அபேட்சை. தம்முடைய பாவத்தோடே மீறுதலை கூட்டினார். அவர் எங்களுக்குள்ளே கைகொட்டி தேவனுக்கு விரோதமாய் தம்முடைய வார்த்தைகளை மிகுதியாக வசனித்தார் என்றான். இங்கே எலிகு சொல்வதென, யோபு கர்த்தர் செய்வது சரி என்று கண்டு தன்னுடைய குறையை உணர்ந்து கொள்ளும் மட்டும் கர்த்தர் தொடர்ந்து யோபிலே இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தாம் வாஞ்சிப்பதாக கூறுகிறார். இப்பொழுது தொடர்ந்து நாம் 35 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். யோபு 35:2 வசனங்கள், பின்னும் எலிகு மாறுத்தரமாக, என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? இப்பொழுது யோபு தான் தவறாக தண்டிக்கப்படுகிறேன், தவறாக பாடுபடுகிறேன் என்று கூறினார். நான் எவ்வளவோ நல்லவன் என்று எப்பொழுது யோபு சொன்னாரோ அப்பொழுது தேவன் தவறு செய்கிறார் என்பதுதான் பொருள். யோபு 35:5 வசனங்கள், நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாயிருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும், நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதிலே அவருக்கு என்ன சேதம்? இதே கேள்வியைத்தான் யோபு எழுப்பிக் கொண்டிருந்தார். அவர் என்ன சொன்னார்? என்னுடைய சாதாரணமான இந்த சிறிய வாழ்க்கை தேவனை எந்த விதத்திலேயும் பாதிக்கவில்லை என்றார். ஆனால் பிரியமானவர்களே, அற்புதமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை தேவனை பாதிக்கிறது. நம்முடைய பாவம் என்று சொல்லும்பொழுது அது அளவிடப்பட முடியாதது. அது ஒரு தொடர் கதையாயிருக்கிறது. சாராளின் ஆலோசனையை கேட்டு ஆகாரை தனது மனைவியாக்கிக் கொண்டது ஆபிரகாம் செய்த பாவம். அதன் விளைவை இன்றைக்கும் உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அன்று சாராளும் ஆபிரகாமும் செய்தது தவறு என்றால் எப்படி தவறு என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அவர்கள் அன்று செய்த தவறின் விளைவை 4000 ஆண்டு காலமாக உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பாவம் என்பது பயங்கரமான ஒன்று. அது தேவனை பாதிக்கிறதாய் இருக்கிறது. யோபு 35:8, உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபமும் உண்டாகும். அருமையானவர்களே, நாம் எப்பொழுதுமே ஒரு சாட்சியாக இருக்கிறோம். நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களோ இல்லையோ உங்களுடைய வாழ்க்கை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிரசங்கியாராயிருக்கிறீர்கள். ஒருமுறை ஊழியர் ஒருவர் வீடுகளை சந்திக்க சென்றபொழுது ஒரு தாய் தன்னுடைய மகனின் குடிப்பழக்கத்தை குறித்தும் மனம் திரும்பாத வாழ்க்கை குறித்தும் வேதனையோடு பகிர்ந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய மகனோடு நீங்கள் பேச வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்கள். ஒருமுறை போதகருடைய வீட்டு வழியாக அந்த மனிதன் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து பேசி தனது வீட்டிற்குள்ளே அழைத்து வந்து உட்கார வைத்தார். குடிப்பதனாலே சரீரத்திற்கு எவ்வளவு கேடு, குடிப்பது எவ்வளவு கேவலம், அது எத்தனை கேடான விளைவுகளை உண்டு பண்ணுகிறது என்பதை விவரித்து கூறினார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக அவன் அமர்ந்திருந்தான். பின்னர் அவனை பார்த்து, நீ உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு பிரசங்கியாராயிருக்கிறாய் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எழுந்து போதுகிறிடத்திலே சண்டைக்கு வந்துவிட்டான். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் ஒரு பிரசங்கியார்தான். உன்னுடைய துன்மார்க்கமான வாழ்க்கை யாரையாவது பாவிக்கும். அதுபோலவே உங்கள் நீதியான வாழ்க்கையும் யாருக்காவது நிச்சயமாக உதவி செய்யும். யோபு 35:9 அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்தை நிமித்தம் அலறுகிறார்கள். பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும், ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களும் ஆக்கியே. இது மிக அற்புதமான வார்த்தைகள் இல்லையா? தேவனே இரவிலே பாடல்களை கொடுக்கிறவராயிருக்கிறார். தேவனோடு இருப்பதனாலேதான் நமக்கு நிறைவான உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறது. எபேசியர் 3:3 எப்பொழுதாவது நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்ததுண்டா? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதமானது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, தேவனுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மோசே மலையிலிருந்து இறங்கி வந்தபொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. ஏன் தெரியுமா? இப்பொழுது மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, அதாவது பாவத்திற்காக பலி செலுத்த முடியும். அவ்வாறு அவன் செய்யும் பொழுது தேவன் தமது கிருபையினாலே மனிதனோடு செயல்படுகிறவராய் இருப்பார். யோவான் எழுதும் பொழுதும் 1 John 4:4 உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று எழுதியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனே நமக்கு இரவிலேயும் பாடலை நம் உள்ளங்களிலே கொடுக்கிறவராயிருக்கிறார். இரவு விடுதிகளிலே பாடல் ஒலிக்கிறது. ஆனால் அந்த பாடல்கள் மகிழ்ச்சியின் பாடல்கள் அல்ல. அந்த பாடல்களுக்காக பணம் கொடுத்து உள்ளே செல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் அதிகாலையிலே தலைவலியோடு எழும்புகிறார்கள். தேவனாய கர்த்தர் மட்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். இது மிக மிக முக்கியமானது. ஆதி முற்பிதாக்களின் காலத்திலேயே எலிகு இந்த அருமையான சத்தியத்தை அறிந்தவராயிருந்தார். எலிகு பேசி முடித்தவுடனே தேவன் இந்த உரையாடலுக்குள்ளே கடந்து வருகிறார். ஒரு புயல் யோபுவின் மேலே வீசப்போகிறது. அந்த புயலின் மத்தியிலே தேவன் பேசப்போகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் அடிக்கிற புயல்களின் மத்தியிலேயே தேவன் சமாதானத்தை குறித்து நம்மோடு பேச விரும்புகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே வரும் எந்த நிகழ்வுகளும், சூழ்நிலைகளும், சந்தர்ப்பங்களும் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இடைவெளியை உண்டு பண்ணிவிடக்கூடாது. 36:9 நாம் கடந்து செல்வோம். பாருங்கள், யோபு 36:2 பின்னும் எலிகு, நான் பேசி முடியும் மட்டும் சற்றே போரும், இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உமக்கு சொல்லி காண்பிப்பேன். கவனித்தீர்களா? எலிகு தேவனுக்காக தேவனுடைய சார்பிலே பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு இருப்பது போல எலிகோவிற்கும் தேவனை குறித்த குறைவான அறிவுதான் உண்டு. ஏனென்றால் நம்முடைய தேவன் அளவிடப்பட முடியாதவர். நம்முடைய கரத்திலே எல்லா கேள்விகளுக்கும் பதில் இல்லை. இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையிலே இதுதான் பிரச்சனையாயிருக்கிறது. ஒரு மனிதன் போதகரிடத்திலே வந்து சொல்லும்பொழுது, என்னால் விசுவாசிக்க முடியாது என்றான். அதற்கு அவர், எதை உங்களால் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறது என்று கேட்டார். மேலும், இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டதற்கு, ஆம், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறினான். அப்படியென்றால் ஏன் நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக நம்பக்கூடாது என்று கேட்டபொழுது, இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதே. சிருஷ்டிப்பு இருக்கிறது, யோனாவின் சரித்திரம் இருக்கிறது, நோவாவின் சரித்திரம் இருக்கிறது, எத்தனையோ அற்புதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் எப்படி நான் நம்புவது என்று சொல்லிவிட்டு இன்னமும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகளையும் அவர் கூறினார். நம்முடைய பாவத்தினாலே எல்லாரும் அவிசுவாசிகள் என்று நீங்கள் கூறினீர்கள். நான் விசுவாசியாக மாற விரும்புகிறேன் என்று கூறினார். நன்றாக கவனிங்கள். இப்பொழுது அந்த மனிதன் உண்மையான ஒரு பாவத்தை செய்கிறான். அதாவது, தனக்கு எது தெரியாதோ அது தன்னுடைய வாழ்க்கையை ஆளும்படியாக விட்டுவிடுகிறான். யோனாவின் சரித்திரத்தை அவனால் நம்ப முடியவில்லை, நோவாவின் சரித்திரத்தை அவனால் நம்ப முடியவில்லை. எனவே இயேசு தன்னுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார் என்பதையும் பூரணமாக விசுவாசிக்க முடியாதவனாகிவிடுகிறான். எது தனக்கு நன்றாக புரிந்திருக்கிறதோ,
எதை விசுவாசிக்கிறானோ அதை பூரணமாக விசுவாசிக்க முடியாதபடி அவனுக்கு தெரியாத காரியங்கள் தெரிந்த காரியங்களை நம்ப மறுக்கும்படியாய் அவனை வழி நடத்தி விடுகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் போதும், மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தானாக புரியும். உதாரணம் ஒன்று சொல்கிறேன், கவனியுங்கள். இப்பொழுது இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டுதான் பேசுகிறேன். இந்த நாற்காலியை குறித்து எனக்கு தெரியாத அநேக காரியங்கள் உண்டு. முதலாவதாக, இதை யார் செய்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. என்ன பொருட்களை கொண்டு இது செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியாது. இந்த நாற்காலியை குறித்து மிக குறைவாகவே எனக்கு தெரியும். ஆனால் அதை நம்பி அதன் மேலே உட்காரலாம் என்பது எனக்கு தெரியும். எனக்கு அது போதும். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்றால் அவரே உங்களை ரட்சிக்கிற ரட்சகர் என்பதையும் நீங்கள் விசுவாசியுங்கள். வேதபுத்தத்தை குறித்த உங்கள் மற்ற சந்தேகங்கள் தானாகவே சரி செய்யப்படும். இதை குறித்து திட்டவட்டமாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் உட்கார்ந்திருக்கும் நாற்காலியை குறித்து மேலும் சில விவரங்களை அறிந்து கொள்ள விரும்பினால் நான் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த நாற்காலியிலே நான் உட்கார்வதற்கு எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அவை எனக்கு போதும். ஆகாய விமானத்தை குறித்தும் எனக்கு மிக குறைவாகவே தெரியும். உண்மையாகவே அதிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது ஓரளவு பயத்தோடு தான் உட்கார்ந்திருக்க வேண்டும். என்றாலும் ஆகாய விமானத்தில் ஏறி உட்கார்ந்து எத்தனையோ பேர் இன்றைக்கும் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவ்வளவு நாம் செய்தால் போதும். பலருடைய வாழ்க்கையிலே நமக்கு எது தெரியாதோ அந்த காரியங்கள் தெரிந்திருக்கிற காரியங்களையும் சலனப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்மை போலத்தான் எலிகவும் குறைந்த அறிவுள்ளவன். யோபு 36:3, நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு இதே காரியத்தை தான் பவுல் இவ்விதமாய் கூறினார். ரோமர் 9:14, ஆகையால் நாம் என்ன சொல்வோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் எல்லா காரியங்களிலேயும் நீதி உள்ளவராகவும் அவர் செய்யும் எல்லா காரியங்களும் நீதியானதாயும் இருக்கிறது. எலிகு நான் என் தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுவேன் என்று கூறினாலும் மிக தெளிவாக தேவன் மனுக்குலத்தை விட்டு மிக தூரமானவராய் இருக்கிறார் என்றும் மனிதன் அவரை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது என்றும் கூறினார். இதிலே ஓரளவு உண்மை இருக்கிறது. ஆனால் இன்று எது தேவனையும் நம்மையும் பிரிக்கிறது? எலிகு என்ன சொல்கிறார் பாருங்கள், யோபு 36:4, மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும், உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். அதாவது தேவன் ஒருவரே அறிவிலே பரிபூர்ணமானவர். தொடர்ந்து 5-7 வரை வாசிக்கிறேன். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார், அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிம்மாசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். எலிகு சொல்கிற காரியம், தேவன் நம்மை விட்டு தூரமானவராக இருக்கிறார் என்று கூறுகிறார். அதாவது நாம் அவரோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி அவர் தூரமானவராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். எலிகு சொல்கிற இந்த காரியம் தவறானது. இன்றைக்கும் பலர் இவ்வாறுதான் தேவனை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மையும் தேவனையும் பிரிப்பது எது என்று ஏசாயா சொல்வதை கவனிப்போம். அது தூரம் அல்ல. தேவன் சிறந்தவராகவும் நாம் சிறியவர்களாகவும் இருப்பதனாலும் அல்ல. அவர் அளவிடப்பட முடியாதவராகவும் நாம் அளக்கப்படக்கூடியவர்களாயும் இருப்பதனாலும் அல்ல. அப்படியென்றால் எது நம்மையும் தேவனை பிரிக்கிறது? ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அது மட்டுமல்ல, ஏசாயா 59:3-4, ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது, உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாய கேட்டை வசனிக்கிறது, நீதியை தேடுகிறவனும் இல்லை சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களோ நானோ தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பது அவசியமில்லை. பாவம் என்ற பிரச்சனைக்கான விடை ஏற்கனவே கொடுக்கப்பட்டுவிட்டது. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக நாம் தேவனண்டே வர முடியும். என்னையும் தேவனையும் இணைக்கக்கூடிய யாராவது உண்டா என்று யோபு பல நேரங்களிலே கூப்பிட்டார். எலிகு அந்த வேலையை செய்ய ஓரளவு வந்தார், ஆனாலும் அவரால் முடியவில்லை. எனவேதான் இறுதியாக தேவனே யோபுவோடு கூட இடைப்படுகிறார். தேவன் உன்னதமான ஆசிரியர் என்பதை எலிகு கூறுகிறார். பாருங்கள், யோபு 36:22-23. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல் போதிக்கிறவர் யார்? அவருடைய வழியின் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யார்? நீர் அநியாயம் செய்தீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? தேவனோடு கூட தொடர்பு கொள்ள முடியாது என்று எலிகு உணர்ந்தார். ஆனாலும் தேவன் போதிப்பதிலே சிறந்தவர் என்பதை அறிக்கை செய்தார். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திற்கு வந்த போதும் அவரை குறித்தும் இதே காரியம்தான் சொல்லப்பட்டது. கவனியங்கள், வாசிக்கிறேன். யோவான் 7:46, சேவகர் பிரதித்திரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு இணையாக எதையுமே கூற முடியாது. இன்றும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனதற்றவர்களாய் அவரை புறக்கணிக்கிறவர்களும் கூட அவருடைய போதனையை குறித்து பேசுகிறார்கள். உன்னை போல பிறனை நேசி என்று சொல்கிறார்கள். இரக்கத்தை குறித்து பேசுகிறார்கள். மலை பிரசங்கத்தை குறித்தும் சொல்லுகிறார்கள். ஆனாலும் பிளேட்டோவின் வார்த்தைகளை குறித்தோ அரிஸ்டாட்டிலின் தத்துவங்களை குறித்தோ யாரும் இன்று பேசுகிறதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் உன்னதமான போதகராயிருக்கிறார். எனவேதான் எலிகு சொல்லும் பொழுது அவரை போல போதிக்கிறவன் யார் என்ற கேள்வியை எழுப்பினார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல நேரங்களிலே பல வகைகளிலே இயேசு கிறிஸ்து நமக்கு போதனை செய்திருக்கிறார். அவருடைய போதனைகளை நாம் புரிந்திருக்கிறோமா? அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்பதைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவன் மிக தூரமானவர் என்று எலிகு கூறினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் தேவன் நமக்கு மிக அருகிலே இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்றும் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். உலகத்தை படைத்த ஆண்டவரை நம்மை போல இவ்வளவு சமீபத்திலே கொண்ட ஜனம் வேறு யார் உண்டு?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். 2 சாமுவேல் 2:6. 2 சாமுவேல் 2:6.